நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலா அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவா அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வாண்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிலம்மை காக்கவே சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருலகம் உயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நம. இன்று ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்கும் சத்சங்கமாகவோ அல்லது வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அதன் மூலம் அனுபவம் எடுக்கும் சத்சங்கமாகவோ அமையும். அதன் முறையில் இன்று 2 கேள்விகள் வந்திருக்கின்றது. ஒரு கேள்வி எங்களுடைய பழைய சாதகரிடமிருந்து வந்திருக்கின்றது. பழைய சாதகர் என்று சொன்னால் 10 வருடத்திற்கு மேல் பயிற்சி செய்யும் சாதகர். மற்றது அது ஏன் அந்த 10 வருடத்துக்கு மேல் என்று சொன்னேன் என்றால், மற்ற கேள்வி வந்திருக்கின்றது ஒரு 12ஆம் வகுப்பு மாணவியிடமிருந்து. பல்கலைக்கழகம் இந்த செப்டம்பர் போகப் போகின்ற அவவிடமிருந்து 3 சின்ன கேள்விகள் வந்திருக்கின்றன. அவற்றிற்கு இன்று முடிந்த அளவு பதில் காண்போம். முதலாவது கேள்வி, அந்த அன்பரிடமிருந்து பல காலம் பயிற்சி செய்கின்றார் கிரியா யோகம், தெரியாததென்று இல்லை ஐயா, ஏன் இறைவன் உருவம் எடுத்துத்தான் எங்களை ஆட்கொள்ளலாம் அல்லது எங்களுக்குரிய விடயங்களை செய்யலாம், உருவம் இல்லாத நிலையில் இருந்து கொண்டு செய்ய முடியாதா என்பது என்னுடைய ஒரு கேள்வி என்று வைக்கின்றார். அதற்கு பதில் காண்போம். இறைவன் ஏன் உருவம் எடுக்கின்றார் என்று பார்க்க போனால், அவர் இருக்கும் சொரூப நிலையை ஒருவரும் எட்ட முடியாது. அது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், அவர் இந்த ஆன்மாக்களை தன்னை போல் சச்சிதானந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்றார். அந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு அந்த ஆன்மாக்களுக்கு தனு கரண பூவன பூவங்கள் கொடுக்க வேண்டும். அது கொடுத்தால்தான் அந்த நிலை அந்த ஆன்மா தன்னுடைய வினைகள் கண்ம வினைகள் மூலமாக அந்த உடலில் இருந்து அந்த வினைகளை அனுபவிப்பதன் மூலம் அனுபவம் பெற்று இருவினை ஒப்பு மலப்பரிபாகம் சத்தினி பாதம் என்ற வழி வந்து இறுதியில் பதிஞானத்திற்காக நிற்கும் என்பது இறைவனுடைய நோக்கு. அந்த முறையில் அவர் அந்த தொழில்களை ஆற்றுவதற்காக அவருடைய எட்டாத நிலையிலிருந்து செய்ய முடியாதபடியால்தான் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வருகின்றார் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே அந்த உருவ நிலை முக்கியமானது. அவருக்கு 3 நிலைகளிலும் ஆற்ற முடியும் எல்லா செயல்களும், அருவம் அருவுருவம் உருவம். ஆனால் இந்த உருவ முறையில்தான் சகல வர்க்கத்தினரை அவர் ஆட்கொள்ளலாம். அவர்களுக்கு அவர் அந்த சேவையை செய்யலாம் என்பது மிகவும் முக்கியம். மூன்று நிலைகளிலும் ஆன்மாக்கள் இருக்கின்றவர்கள் விஞ்ஞானகலர், சகலர், பிரளயகலர். இந்த மூன்று வகையினரையும் அந்த உடலில் இருந்துதான் செயலாற்ற பண்ணலாம், செயலாற்றுவார்கள். வேந்துதான் அந்தந்த நிலைக்கு போய் இறுதியில் விஞ்ஞான கலரில் இருந்து மேல்நிலைக்கு போகின்றார்கள். ஆகவே இந்த உருவம் எடுப்பதென்பது மிகவும் முக்கியமானதொன்று இறைவனின் செயல்பாட்டில், அவருடைய செய்முறை திட்டத்தில் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இதற்கு சும்மா சாதாரண உலகியல் உதாரணமாக பார்ப்பதென்றால், யானையை காட்டி யானையை பிடிக்க வேண்டும், மானை காட்டி மானை பிடிக்க வேண்டும் என்றபடி உடலை காட்டி உடலை பிடிக்க வேண்டும் என்று சொல்லலாம். இது என்னுடைய சிற்றறிவில் வரும் ஒரு விடயம், உதாரணத்துக்கு ஓமானம். ஆகவே இந்த உடல் எடுப்பது நிர்பந்தம் இறைவன். ஆனால் இந்த அன்பருடைய கேள்வி, அதை ஏன் சூட்சுமத்தில் இருந்து செய்ய முடியாது, ஏன் உருவத்தில் வந்துதான் செய்ய வேண்டும் என்றால், அந்த உடல் எடுப்பதற்குரிய காரணமே ஐந்தொழில்களையும் ஆற்றுவதற்கு. அதுதான் முழு முழு காரணம். ஐந்தொழில்கள் என்றால் படைத்தல், காத்தல், அருளல். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்று சொல்லுவோம், அழித்தல் என்றும் சொல்லலாம். உலகியலில் ஆன்மீகத்தில் இருக்கும் நாங்கள் சாதகர்கள் ஒடுக்குதல் என்று சொல்லி பழகலாம். ஒடுக்குதல், மறைத்தல், அருளல். ஆகவே இந்த ஐந்து தொழில்களையும் ஆற்றுவதற்குத்தான் இறைவன் தன்னை தடத்த நிலைக்கு கொண்டு உருவ நிலைக்கு வருகின்றான். ஆகவே அந்த நிலையிலிருந்து இந்த ஐந்து தொழிலை ஆற்றும் போது படைத்தல் மூலமாகத்தான் இந்த தனு கரண பூவன போகங்களை இந்த ஆன்மாக்களுக்கு உடல் நிலையில் கொடுக்கின்றான். உலகம், உலகத்தில் இருக்க பொருட்கள், உடல்கள், உடல்களுக்குரிய கருவிகளை. அதற்கடுத்ததாக அவன் உடல் எடுப்பதன் அடுத்த சுவாரஸ்யம், படைத்து முடித்துவிட்டால் காத்தல் தேவை. இந்த காத்தல் தொழிலுக்கு கீழ் அவன் ஒரு பெரிய செயலை செய்கின்றான் இந்த உடல்களில் இருக்கும் ஆன்மாக்களுக்கு. அதுதான் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு வேத ஆகமங்களை கொடுக்கின்றான், இரண்டு கண்கள். அதற்கும் அவன் அந்த உருவ நிலையில் வந்துதான் அதை கொடுக்கலாம். ஏன் அவன் அந்த நிலைக்கு வந்தான் என்றால்தான் குருமார்கள், அவனுக்கு கீழ் இயங்கக்கூடியவர்கள், அருளாளர்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த வேத ஆகமங்கள் என்று தான் அவர்களுக்கு, அந்த மேல்நிலையில் இருப்பவர்களுக்கு சூட்சுமமாக கொடுத்து எங்களுக்கு அதை தூலத்தில் தர வசதியாக இருக்கும். ஆகவே அவன் வரும் இரண்டாவது காரணமான காத்த தொழிலில் அவங்க அவர் ஆகமம் வேதங்களை எங்களுக்கு தருகின்றார். அதை வைத்துத்தான் நாங்கள் வாழ வேண்டும் என்பது இறைவனின் நியதி. ஆனால் நாங்கள் அதை பின்பற்றுவது குறைவு. ஆகவே அது இரண்டாவது முறை. பின்பற்றத்தான் வேணும் ஏதோ ஒரு உடலில், ஏதோ ஒரு வாழ்வில். ஆனால் எல்லோரும் இந்த உடலில் பின்பற்றுவார்களோ என்பது சொல்ல முடியாது, அவர்களுடைய வினைகளுக்கு ஏற்றது. இது முடிந்தவுடன் இந்த மூன்று வர்க்கத்தினர், உயிர் வர்க்கத்தினராகிய சகலர், பிரளயகலர், விஞ்ஞான கலர்களை தன்னுடைய ஞான நிலைக்கு கொண்டு போவதற்காக அவன் அழித்தல் என்ற ஒடுக்குதல் தொழிலை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த உடலில் இருந்து இந்த ஆன்மா இந்த தொழில் தன்னுடைய வினைகளுக்கு ஏற்ற இந்த வினைகளை ஆற்றிக்கொண்டு அதில் அனுபவம் பெற்று கொண்டிருக்கும் போது தன்னுடைய வாழ்வில், தன்னுடைய வினை ஆற்றலில் சலிப்பு வந்துடக்கூடாது என்பதற்காக ஒரு நேரத்தில் அந்த உடலை அவன் அழிக்கின்றான். அழித்துவிட்டு 48 நாட்களில் இன்னொரு உடல் கொடுக்கின்றான். இதுதான் இறைவனின் இயக்கம். ஆகவே அந்த அழித்தல் தொழில் செய்வதற்கு கூட அவன் தன்னுடைய உடலில் இருந்து செய்கின்றான். ஆனால் இங்கு நாங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். அவனுடைய உடலை நாங்கள் எங்களுடைய மானுட உடல் என்று நினைத்து விடக்கூடாது. அது திருவருளால் கூடிய உடல். அதுதான் பெரிய வித்தியாசம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய மானுட உடல் போல அவனுடைய உருவத்தில் இருக்குமாக இருந்தால் கூட அந்த உடல் திருவருளால் ஆக்கப்பட்ட உடலே தவிர எங்களுடைய உடலை போல கருவால் ஆக்கப்பட்டது அல்ல. ஆகவே அவன் இந்த மூன்று நிலைகளிலும் இருந்து படைத்தல், காத்தல், அழித்தலை செய்கின்றான். அதன் பின் அவன் மறைத்தல், அருளலை செய்ய வேண்டும். இந்த மறைத்தலை செய்கின்றான் ஏனென்றால் இந்த இவற்றை எல்லாம் கொடுத்துவிட்டு இந்த உயிரை செயலாற்ற வந்த ஆன்மாவை உடலிலிருந்து செயலாற்ற பண்ணுவதற்காக தன்னை மறைக்கின்றான் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இவ்வளவையும் ஒரே ஒரு சக்தியை வைத்துக்கொண்டு செய்கின்றான். அதுதான் திரோதான சக்தி என்று சொல்கின்றது சைவ சித்தாந்தம், சக்தியின் இயக்கம். அந்த திரோதான சக்தி இந்த ஆன்மாக்களை அந்தளவு நிலைகளிலும் இருந்து ஈடேற்றுவதற்குரிய நிலையை கொண்டு வந்து ஈசனின் திருவடியில் வைக்கின்றது. வைக்கும் போது அந்த சக்தி அந்த நிலைக்கு வந்தவர்களை அருட்சக்தியாக சென்று அவர்களை அங்கிருந்து சக்தி நிலையிலிருந்து சிவத்துக்கு கூட்டிச் செல்கின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு இந்த உருவ நிலை மிகவும் முக்கியமானது என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து இந்த விளக்கத்தை கொடுக்கின்றேன். இனி நாங்கள் கிரியா யோகத்திற்குள் வருவோம். இந்த விளக்கத்தை வைத்துக்கொண்டு பாபாஜி உயரிய சமாதி நிலையை அடைந்தார். அது எல்லோருக்கும் தெரியும், சொரூப சமாதி. அவரும் ஐந்தொழிலை ஆற்றுவதற்காக உடல் எடுக்கவில்லை. ஏனென்றால் அவரால் ஐந்தொழில் ஆற்ற முடியாது, அது ஈசனால் தான் முடியும், சொரூப நிலையில் இருப்பவனால். ஆனால் எங்களுடைய சத்குருவின் ஆற்றல் என்னவென்றால், தன்னுடைய தூள உடலை அவர் எடுக்கின்றார், உடல் எடுக்கின்றார். ஏனென்றால் அவருடைய சமாதி பெரிய சமாதி. அந்த சமாதி நிலையில், சொரூப சமாதி நிலையில் இருந்து கொண்டு 4 முறை உடல் எடுத்து வந்திருக்கின்றார் உலகத்திற்கு. அவர் வந்தது கூட இந்த உலகத்தில் நடக்கும் சில விடயங்களை பாதுகாப்பதற்காக, காத்தல் என்றே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே அவர் இங்கு வருவது காத்தல் தொழிலுக்காக. பாபாஜி இருக்கும் ஆன்மாக்களை காப்பாற்றுவதற்கு வருகின்றார். அப்படி வந்ததுதான் 9வது நூற்றாண்டில் ஆதிசங்கரர் புத்த மதம் இந்து மதத்துக்கு இடையில் நடைபெற்று மக்கள் அழியும் நிலையில், சமயம் அழியும் நிலையில் அதை வந்து காப்பாற்றுகின்றார். 15வது நூற்றாண்டில் முஸ்லீம் ஹிந்து பிரச்சனை இந்தியாவில், அந்த பிரச்சனையை பாதுகாப்பதற்காக கபீர்தாஸுக்கு அதை கொடுக்கின்றார். 1வதாக ஆதிசங்கரை வைத்து அதை செய்தார். திரும்ப வந்து கபீர்தாஸை வைத்து செய்கின்றார். இதெல்லாம் படித்திருக்கின்றோம். கபீர் ஹத்தன்று யோகம் கிரியா யோகத்தையும், ஆதிசங்கரருக்கு அத்வைத கிரியா யோகத்தையும் கொடுத்து அந்த வழியில் உலகத்தை காத்தார். திரும்ப எப்படி காக்க வருகின்றார்? எங்களுடைய சிவநிலையில் வைத்து நான் அதை ஒற்று பார்க்கின்றேன். இந்த கிரியா சாதகர்களுக்கு, தன்னை தொடர்ந்து வரும் கிரியா சாதகர்களுக்கு இறைவன் வேத ஆகம நூல்களை வாழ்க்கை வாழ்வதற்கும் ஆன்ம ஈடேற்றம் அடைவதற்கும் கொடுப்பது போல அவர் உருவம் எடுத்து சைவ சித்தாந்த கிரியா யோகத்தை உருவாக்கும் போது இந்த பாபாஜியின் தெய்வீய குரல் என்ற புத்தகத்தை தந்திருக்கின்றார். எவ்வாறு சிவ அருளால் ஆகமது வேதங்கள் வந்ததோ அதன் அடிப்படையில் பாபாஜியினால் தெய்வீய குரல் வந்தது. ஆகவே நாங்கள், அவருடைய சாதகர்களாகிய நாங்கள், வாழ்வதற்கு, சாதனை செய்வதற்கு, எங்களுடைய இறுதி நிலையான ஆன்ம ஈடேற்றத்தை இறைவன் திருவடி செல்லும் வரை அடைவதற்கு பாபாஜியின் கிரியா யோகத்திற்கு தேவையான விடயத்தை அவர் உடல் எடுத்து வந்து 4 முறை செய்தார், செய்திருக்கின்றார். இப்போது வரைக்கும் இன்னும் எத்தனை முறை வருவார் என்பது விழித்திருந்து பார்ப்போம். அவர் அந்த வழியில் வரும்போதுதான் 3வது முறையாகவும் 4வது முறையாகவும் யோகா கிரியா யோகத்தையும் சைவ சித்தாந்த கிரியா யோகத்தையும் கொண்டு வந்து தந்தார் லாகிரி மாஷியர் யோகி ராமையா அவர்கள் மூலமாக. இது ஒரு விளக்கம், ஏன் இறைவன் உடல் எடுத்து வர வேண்டும். ஆகவே இப்படியான ஆகம நூல்கள், வேத நூல்களை இறைவன் உடல் எடுத்து வந்து தந்த அந்த வழிப்படி இந்த ஆன்மாக்கள் அந்த உடலில் இருந்து வாழ வேண்டும் என்பதற்காக தூலத்தில் அதை தந்தார். அது மாத்திரம் போதாது, அந்த நூல்களை தருவதற்கு அருளாளர்களை உருவாக்கினார் சைவ சித்தாந்தத்தின்படி. அந்த அருளாளர்கள் மூலம் கூடுதலாக வந்த அருளாளர்கள், இந்த ஞான நூல்களை தந்த அருளாளர்கள் சமய குறவர்கள், அகச்சந்தான குறவர்கள், புறச்சந்தான குறவர்கள் என்று 12 பேர். அதை படித்திருக்கிறோம் விரிவாக. அவர்கள் மூலமாக இந்த நூல்களை எல்லாம் எங்களுக்கு உருவாக்கினான் இறைவன். அதே வழியில் நாங்கள் பாபாஜியை பார்ப்போமாக இருந்தால் எங்களுடைய கிரியா சாதகர்களை அந்த வழி நடத்துவதற்கு தன்னுடைய முறை சாதனை செய்வதற்காக பாபாஜியின் தெய்வீக குரலை கொண்டு வந்தார் பாபாஜி. அவருடைய 4வது உடலெடுப்பில் நீலகண்டன் மூலமாக. அப்போது இதை பாருங்கள், இந்த சைவ சித்தாந்த கிரியா யோகம் 4வது முறை வரும்போது மக்களுக்கு ஒரு நூல் தேவை என்று 3வது 4வது முறை வரும்போதும் பல நூல்களை தன்னுடைய அடியார்களை கொன்று பாபாஜி எழுதிவித்தார். லாகிரி மகேஷ்வர், யுக்தீஸ்வர கிரிஜி, யோகானந்த கிரிஜி எல்லோரும் லாகிரி மகேஷ்வர் புத்தகம் எழுதவில்லை. யுக்தீஸ்வர கிரிஜியும் யோகானந்த கிரிஜியும் புத்தகம் எழுதியிருக்கின்றார்கள் லாகிரி மகேஷ்வரின் வேண்டுகோளுக்கு இணங்க. அதுக்கடுத்ததாக ஜோகி ராமையா அவர்களும் நீலகண்டன் அவர்களும் தெய்வீய குரலை எழுதியிருக்கின்றார்கள். அது சார்ந்த பல புத்தகங்களையும் பாபாஜி சொல்லி எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய கையில் அது இன்னும் தவழவில்லை. வரும் ஒரு நேரத்தில் அது கிடைக்கும். ஆகவே இறைவனின் வழிபாடுகள் முக்கியமாக தேவை. இறைவனின் வழிபாடுகள் ஐந்தொழில்களை புரிவதற்கு, அந்த ஐந்தொழில்களால் வந்த ஆன்மாக்கள் உடலெடுத்து வந்த ஆன்மாக்களை வாழ்க்கை வாழுவதை முறைகளை சொல்லி அதன் வழி திருவடியை அடையும் வரை அதை வழி நடத்துவதற்காக வேத ஆகமங்கள். இதை நான் இங்கு சற்று கிரியா யோகத்தினரையும் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஏனென்றால் சிவனின் குழந்தையாகத்தான் பாபாஜி எங்களுக்கு கிடைத்தார் இந்த கிரியா யோகத்திற்கு. அவரும் அதே விதிமுறையை தொடர்கின்றார் என்பதை நாங்கள் இப்போது இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து அறிகின்றோம். ஆகவேதான் அந்த வேத ஆகம நூல்களில் இருந்து வந்த கருத்துத்தான் பாபாஜியின் தெய்வீக குரலில் இருக்கின்றது என்பது திண்ணம் உண்மை. என்றாலும் அந்த முறை வந்திருக்கின்றதே, எவ்வளவு ஆச்சரியம்! அதற்கு கீழே சிவனால் அது ஒரு வகை ஐந்தொழிலை ஆற்றுவதற்காக வருகின்றார். அந்த ஐந்தொழிலில் ஒரு தொழிலாகிய தன்னுடைய நிலைகளை பரப்புவதற்கு அருளாளர்களை எப்படி வைத்தாரோ, புறச்சந்தான குறவர், அகச்சந்தான குறவர், சமய குறவர்களை வச்சாரோ, அதேபோல் பாபாஜியும் 3வது தடவை 4வது தடவை உடல் எடுத்து வந்து எங்களுடைய கிரியா யோகா மறையை பரப்புவதற்கு லாகிரி மகேஷ்வர், யுக்தீஸ்வர கிரிஜி, யோகானந்த கிரிஜி அதை தொடர்ந்து யோகியாரை வைத்தார். அது ஏன் வைத்தார் என்று நாங்கள் சித்தாந்த முறையில் பார்த்தால், குரு வழியை ஆரம்பித்தார் இறைவன், அதே குரு வழியை பாபாஜி ஆரம்பித்தார் கிரியா யோகத்திற்கு. இந்த குரு வழியில் இருந்தால்தான் எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய வாழ்க்கை இந்த கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டு போகும்போது இந்த குருமார்கள் எல்லோரும் வந்து போவார்கள். இங்கு இருக்கும் ஆன்மாக்களுக்கு தங்களால் முடிந்தளவு விடயத்தை செய்து அவர்களை திருவடியை சேர்ப்பதற்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு நான் இந்தளவு தூரம் உங்களை அழைத்து சென்றதுக்கு காரணம் என்னென்றால், கிரியா யோகத்திற்கும் சைவ சித்தாந்த சிவ யோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகம் என்றபடியால் அதுக்குரிய தொடர்புகள் எவ்வளவு நன்றாக அமைந்திருக்கின்றன. இதை சிந்திப்போம். ஆகவே நாங்கள் வழி தவறவில்லை, சரியான வழியில் செல்கின்றோம். பாபாஜி எங்களை வீர நடை போட்டு கூட்டிச் செல்கின்றார். அவர் பின்னால் நாங்கள் சிலர் தவழுகின்றோம், சிலர் உருளுகின்றோம், சிலர் அவரின் பின்னால் நடந்து போகின்றோம், எங்களுடைய ஆன்ம வினைகளுக்கு ஏற்றபடி என்று சொல்லி இந்த அன்பருடைய கேள்வியை இதுவரை விரித்து சில பதில்களை இன்று இந்த சத்சங்கத்தில் வருபவற்றை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். இதுதான் அவருடைய கேள்வி, அவருக்குரிய பதில். 2வது கேள்வி மிகவும் அருமையான கேள்வி. அந்த கேள்வியை கேட்ட மாணவிக்கு வயது இப்போது நான் நினைக்கிறேன் 16 இருக்கும். ஏனென்றால் இனித்தான் பல்கலைக்கழகம் போகின்றார். ஆகவே அவளுடைய வயது கேற்றபடி இந்த பதில் அமையுமே தவிர உங்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்றபடி அல்ல. மறந்து விடாதீர்கள், அந்த வயதில் இருப்பவர்கள் இதை எவ்வாறு சமாளிக்கலாம் என்று. 1வது அவருடைய கேள்வி, ஐயா நான் பாபாஜியை காண முடியுமா? 3 கேள்விதான், சின்ன கேள்வியில் அனுப்பியிருக்கின்றார். குவெஸ்டன் மார்க், கேள்விக்குறி போடுகின்றார். ரெண்டாவது கேள்வி, நான் பல்கலைக்கழகம் போகப்போகின்றேன், சரியான பதட்ட நிலையில் இருக்கின்றேன் ஐயா, ஏதாவது அறிவுரைகள் உண்டா? யோக மார்க்கத்தில் இருந்து நான் இந்த யோகாவை என்னுடைய அப்பா அம்மாக்களுடன் ஒரு 12 வருஷத்துக்கு மேல் செய்கின்றேன், 6 வயதிலிருந்து. எனக்கு ஏதாவது மார்க்கம் இருக்கின்றதா? நான் ஒரு மேல்நிலை படிப்புக்கு போகப் போகின்றேன், பதட்ட நிலையில் காணப்படுகின்றேன் இப்போது, இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கு படிப்பு துவங்க என்று. மூன்றாவது கேள்வி போடுகின்றார். எல்லாம் ஒரு வசனம்தான் போட்டது. இந்த படிப்பில் நான் என்ன மாதிரி வெல்லலாம் ஐயா, ஏதாவது அறிவித்தாங்கள். மூன்று கேள்வி. ஆகவே இந்த மாணவியின் நிலையிலிருந்து இதற்கு பதில் காண்போம். முதலாவது கேள்வி, நான் பாபாஜியை காணலாம். அதை விட ஒன்றும் அவள் எழுதவில்லை. ஆனால் அவ அந்த நிலைக்கு இறங்கி அந்த கேள்வியை கொஞ்சம் விஸ்தரித்து பார்த்து விடுகின்றேன். அவள் பாபாஜியை காண முடியுமா என்று கேட்ட கேள்வி, அதுக்கு அடுத்த கேள்வி பதட்ட நிலையில் இருக்கு என்று போட்டிருக்கின்றா. அப்போ அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் தானும் பாபாஜியும் அதை பற்றி பேசி விடலாம் தானே, ஏதாவது வழி கிடைத்தால் என்று விரும்புகின்றா என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அவள் தீட்சை எடுத்து சாதனை செய்யும் மாணவி. என்றபடியால் அந்த மாணவிக்குரிய பதில், பாபாஜியை 2 விதமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அம்மா. ஒன்று, தூள நிலையில் அல்ல, சூட்சும நிலையில். அவருடைய தொடர்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் உங்களுக்கு தீட்சை தரம் முதல் அவருடைய மந்திரத்தை 1008 தரம் எழுத சொல்லியிருந்தோம் சங்கத்திலிருந்து. அதற்குரிய காரணம் என்ன? அவர் இருக்கும் நிலை சகசார நிலைக்கு மேலானது. அந்த நிலை 1008 இதழ்கள் கொண்ட தாமரைப்பூ என்று சொல்வார்கள், கன்னடன் 1008 கேங்க்லிங்ஸ். அந்த நிலையை இருக்கும் பாபாஜியை எட்டுவதற்கு கிரியா யோகா முறைப்படி 1008 தர மந்திரம் பாபாஜியின் மந்திரத்தை எழுதினால், பஞ்சாட்சர மந்திரமாகிய ஓம் கிரியா பாபாஜி நமோம் என்ற மந்திரத்தை எழுதும் போது அவருடன் எங்களுக்கு ஒரு இணைப்பு கிடைக்கின்றது என்று குருமார்கள் சொல்லித்தந்ததை நாங்கள் செய்கின்றோம். அந்த இணைப்பை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் அம்மா, 6 10 வருஷத்துக்கு முதல் பெற்றுவிட்டீர்கள். நிச்சயமாக நீங்கள் பாபாஜியுடன் ஒரு இணைப்பில் இருக்கின்றீர்கள். அது அவருக்கும் உங்களுக்குமான தனிப்பட்ட இணைப்பு. இதை நாங்கள் தொலைபேசி இணைப்பு என்று எங்களுடைய கிரியா யோகா தீட்சையில் சொல்லுவோம். அந்த இணைப்பு உங்களுக்கு உண்டம்மா. இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி, அவரை காண முடியுமா? அவரை காண முடியும் அம்மா. இரண்டு வகையாக காண முடியும். ஒன்று, அவர் சூட்சும நிலையாகிய சொரூப சமாதியில் இருக்கும் போது இந்த 1008 மந்திரம் மூலமாகத்தான் நீங்கள் அவருடன் தொடர்பில் இருக்கின்றபடியால், நீங்கள் அவருடைய சமாதி அவருடைய சாதனையை நன்றாக செய்து, அதுக்காக நீங்கள் முத்தி பெற வேணும் என்றல்ல, ஒழுங்காக செய்து, விடாது செய்து, ஒவ்வொரு நாளும் 30 நிமிடம் கொண்டிருக்கும் போது அவருக்கும் உங்களுக்கும் இடையில் தொடர்பு நடந்து கொண்டிருக்கும். அது உங்களுக்கும் அவருக்கும் தான் தெரியுமே தவிர வேறொருவருக்கும் தெரியாது. இது சூட்சுமம். ஆனால் நீங்கள் இந்த பயிற்சி மூலமாக உங்களுடைய உடலில் இருக்கும் புறக்கண்ணை விட உங்களுக்கு ஒரு கண் எல்லோருக்கும் இருக்கின்றது, அதை அகக்கண் என்று சொல்கின்றோம். அந்த அகக்கண்ணை நாங்கள் ஆக்டிவேஷன் என்று சொல்லுவோம். அதை நாங்கள் ஆக்டிவேஷன், அதற்கு தமிழ் வரவில்லை, அதை நாங்கள் ஒருவருக்கும் வரவில்லை இங்கே என்னுடைய கூட்டத்தில், அதை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி விட்டோமாக இருந்தால் அகக்கண்ணை, அதன் மூலமாக நீங்கள் இறைவனை பார்க்கலாம். ஆனால் புறக்கண் அல்ல, அகக்கண் மூலமாக அவருடைய உருவத்தை நீங்கள் பார்க்கலாம். இது கிரியா யோகத்தில். இதேபோல்தான் நாங்கள் எங்களுடைய பரம்பொருளை பார்க்க வேண்டுமென்று விரும்புகின்றோம். அந்த நிலையை பார்ப்பதற்கு எங்களுடைய திருவருள் சக்திக்குள் நாங்கள் நுழைய வேண்டும். அந்த சக்திக்கு நுழைவதற்காகத்தான் நாங்கள் திரோதான சக்தி மூலம் எங்களுடைய படைத்தல் காத்தல் அழித்தல் நிலைகளை முடித்து மறைத்தல் நிலைகளையும் சேர்த்து இந்த நான்கு நிலைகளையும் ஊன நடனம் மூலம் முடித்து ஞான நடனம் மூலம் சிவசக்தியை அடையும் நிலையை நாங்கள் எட்டும்போது நாங்கள் சிவனை காணலாம், அகக்கண் தெரியும். ஆனால் இவற்றையெல்லாம் உடலில் இருந்துதான் செய்யலாம் என்பதற்காகத்தான் இந்த மனித உடலை மிகவும் பெருமையாக மிகவும் அருமையாக அருளாளர்கள் சொல்கின்றார்கள். அரிது அரிது மானிடல் ஆறுதல் அரிது என்று அருளாளர் சொல்கின்றார். அவ்வைப்பிராட்டி திருமூலரும் சொல்கின்றார். ஆகவேதான் இந்த உடலில் இருந்தால்தான் இந்த ஆன்மாவால் செயல்படுத்தலாம் என்று செயல்படலாம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதற்காகத்தான் இந்த இறைவனின் செயல்முறைகள். ஆகவே தேவர்கள் கூட தாங்கள் இன்னொரு நிலையை மேலதிகமாக எடுக்க வேண்டுமென்றால் மனித உடல் எடுத்தால்தான் அந்த உடலில் இருந்துதான் அவர்கள் தூள பயிற்சியை செய்தாலும் சரி, சூட்சும பயிற்சியை செய்தாலும் சரி, அதிசூட்சும பயிற்சியை செய்தாலும் சரி, அதற்கு உடல் தேவை. ஆகவே இறைவனுடைய செயல் அமைப்பில் இந்த உடல்கள் முக்கியப்படுத்துகின்றன. அதைத்தான் முதலாவது கேள்வியில் கண்டோம். ஆகவே உடல் தேவை. அதனால் தான் இறைவன் போட்ட அந்த செயல் திட்டத்தில் தானும் தடத்த நிலைக்கு வந்து உடல் எடுத்து அதை செயல்படுத்துகின்றான் என்பது அந்த முதலாவது கேள்விக்குரிய இன்னொரு விளக்கம் இந்த பிள்ளையின் கேள்வியை வைத்து. ஆகவே இந்த பிள்ளைக்குரிய மறுமலையை இனி சுருக்கி விடுகின்றேன். உண்மை அம்மா, நீங்கள் இப்போ சூட்சுமத்தில் அவருடன் தொடர்பில் இருப்பீர்கள். அது உங்களுக்கும் அவருக்கும் தெரிந்த விடயம். இனி தூளத் தொடர்பை எடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் சாதனையில் மேல் நோக்கி செல்ல வேண்டும். அதுக்காக படிப்பை கைவிட வேண்டாம். சாதனையை தொடர்ந்து விடாது செய்து கொண்டு வாருங்கள். அந்த நிலை உங்களுக்கு எட்டும். பாபாஜியை நீங்கள் தரிசிப்பீர்கள் அகக்கண் மூலம், எங்களுடைய ஊனக்கண்ணாகிய புறக்கண் மூலம் அல்ல என்று அந்த கேள்விக்குரிய விடை. ரெண்டாவது கேள்வி, உங்களுக்கு ஒரு பதட்ட நிலை இருக்கென்று சொன்னீர்கள். அதற்கு கிரியா யோகத்தில் சொல்லுவதென்றால் என்னென்றால், எங்களுடைய 18 ஆசனங்களிலேயே நாங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபும் எங்களுக்கு கிடைக்குது என்று படித்திருக்கின்றோம். மன அழுத்தமின்றி வாழ்தல் தேக ஆரோக்கியத்துடன் என்பதுதான் இந்த சுவாசம் தியானம் மூலம் இந்த தேக உடல் அபியாச 18 ஆசனங்களில் கிடைப்பது. அதை விடாது தொடர்ந்து செய்யுங்கள் அம்மா. இந்த 2 மாதத்துக்கும் நீங்கள் இந்த கிளாஸுக்கு வரும்போது ஒரு கிளாஸ் செய்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். இருப்பினும் அதை 2-3 தரம் வாட்டி செய்யுங்கள் ஒவ்வொரு கிழமையும். அது உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கும். அது வெளி உடலுக்கு நீங்கள் செய்வதன் மூலம். இனி அக உடலை வைத்து ஒரு பதில் தருகின்றேன் நம்ம சைவ சித்தாந்த அடிப்படையை வச்சு. நீங்கள் இந்த சத்சங்கத்தையும் நான் அனுப்பும் நாடா மூலமாக கேட்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியும். உங்களை சந்தித்திருக்கின்றேன். இது இங்கு உண்மை என்னவென்றால், இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து நாங்கள் ஒரு விடயத்தை விளங்கி கொண்டோம். ஆனால் விளங்காது போல் வாழ்கின்றோம். அது என்ன விடயம்? இந்த உலகத்தில் நடப்பவை எல்லாம், எங்களுடைய வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் தடத்த நிலைக்கு வந்த இறைவனால் நடத்தப்படுகின்றது. அதுக்காகத்தான் அவன் உருவம் எடுத்திருக்கின்றான். எல்லாம் இறைவனால் நடத்தப்படுகின்றது என்றால், நாங்கள் எங்களுடைய இச்சையின்படியம்மா, நீங்கள் உங்களுடைய இப்போது மன அழுத்தத்தில் இருக்கின்றீர்கள். ஏனென்றால் ஒரு புதிய நிலைக்கு போகின்றீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில், பெரிய படிப்புக்கு. அந்த அழுத்தமே உங்களுக்கு தேவையில்லை. அந்த இடத்தை தந்தவன் யார் என்றொரு கேள்வியை கேளுங்கள். இறைவன். சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்திலிருந்து எங்களுடைய கிரியா யோகத்தில் பாபாஜி. ஆகவே உங்களுடைய சத்குருவையும் பரம்பொருளையும் பிடியுங்கள் அம்மா. உங்களுடைய பிரச்சனையை அவங்கள்ட்ட விட்டு விடுங்கள். பாபாஜியின் பயிற்சியை செய்யுங்கள். தேக பயிற்சி, மற்ற 4 உடல்களுக்கான பயிற்சியை செய்யும் போது அவர் மேலிருந்து, என்னுடைய குழந்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்கின்றது, அதனுடைய மனநிலையில் இப்படியான பிரச்சனைகள் இருக்கென்று உங்களுடைய மன அழுத்தத்தை ஒரு நொடி பொழுதில் எடுத்து விடுவார். ஆனால் அவரை நம்பாமல், நான் செய்கின்றேன், என்னுடைய பெற்றோர்கள் செய்கின்றார்கள் என்று மாத்திரைகளை போட்டு இந்த மனநிலைகள் அழுத்தத்தை குறைக்க விளக்கிட்டீர்கள் என்றால் நீங்கள் நோயாளியாக மாறிவிடுவீர்கள் அம்மா. ஆகவே நீங்கள் நல்ல இடத்தில் இருக்கின்றீர்கள். பாபாஜியுடன் சூட்சும தொடர்பில் இருக்கின்றீர்கள், அவருடன் பேசுங்கள் அம்மா, மனதினால் பேசுங்கள். பாபாஜியின் நீங்கள் மதானந்த 1008 தர மந்திர எழுதலின் உண்மை 10 வருடமாக கையில் வைத்திருக்கின்றீர்கள், பேசுங்கள். சொல்லுங்கள் அவரிடம், ஐயா, நான் போகின்றேன் பல்கலைக்கழகத்துக்கு, என்னுடன் வந்திருந்து என்னை எல்லாம் வெற்றி பெற பண்ணுங்கள் ஐயா, அதான் என்னுடைய இச்சை. இப்போ உங்களுடைய பயிற்சியை நான் தொடர்ந்து செய்கின்றேன், அதில் எனக்கு இச்சை முழுமையாக வரும்போது அதையும் வந்து கேட்கின்றேன், அதிலேயும் என்னை உயர்த்துங்கள் என்று. இப்போது இந்த வயதில் எனக்கு இதுதான் இச்சை, அருள் புரியுங்கள் ஐயா என்று கேளுங்கள். இறைவன் குழந்தைகளைத்தான் பார்ப்பார் கூடுதலாக மற்றவர்களை விட. உங்களுக்கு அந்த உதவி உண்டம்மா, அது ஆன்மீகத்தில் சூட்சுமத்தில் ஒரு விளக்கம் உங்களுக்கு சைவ சித்தாந்த கிரியாயோ அடிப்படையில். மீண்டும் மூன்றாவது கேள்வி, உங்களுடைய படிப்பில் என்ன மாதிரி நீங்கள் வெற்றி பெறலாம், அது உலகியலில் நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். நான் கவனமாக ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டும், கவனமாக படிக்க வேண்டும், இரவு பகலாக படிக்க வேண்டும், அது உண்மை, அந்த முயற்சியை செய்யுங்கள். ஆனால் நீங்கள் பாபாஜியின் குழந்தை, சிவனின் குழந்தை. பாபாஜி சிவன் தான் எனக்கு வெற்றியை தான் தந்தார் என்றால் அவர்களிடம் ஒப்படைத்து 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 நான் செய்கின்றேன் என்றதை விளத்தி அவர்களுடன் ஒருதருக்கும் தெரியாமல் நீங்கள் தொடர்பு வைத்து நீங்கள்தான் முயற்சி செய்து செய்ய வேண்டும், அவர்களிடம் ஒவ்வொரு நாளும் தொடர்பு கொண்டு அதில் இயங்குவீர்களாக இருந்தால் உங்களை விட இந்த உலகத்தில் வெற்றி பெறுபவர்கள் ஒருவரும் இல்லை. இதற்கு ஒரு உபமானம் சொல்லுவோம். கிரியா யோகா சத்சங்கங்களில் முந்தி சொல்லி இருக்கின்றேன், அது என்ன உபமானம் என்றால், நீங்க இந்த பாடசாலை காலங்களில் குரூப் ஸ்டடி என்று செய்கின்றீர்கள், ஒரு 4-5 மாணவர்கள் சேர்ந்து படிப்பீர்கள், அது ஹை ஸ்கூலிலும் இருக்கு பல்கலைக்கழகத்திலும் இருக்கு. அதை விட அந்த 3 பேர் 4 பேர் சேர்ந்து படிக்கிறதை விட லார்ஜ் குரூப் ஆஃப் ஸ்டடி என்றும் சிலர் செய்வார்கள். ஒரு 8 பேர் இருந்து படிப்பார்கள் லைப்ரரியில், அவர்களுடைய ஹாஸ்டலில். ஏனென்றால் எல்லாரும் சேரும் போது உங்களுக்கு அதிக நாலேஜ் வருது என்றதை நீங்கள் கொஞ்சம் புரிந்து விட்டீர்கள். இப்போ சைவ சித்தாந்த மாணவி, கிரியா யோகா மாணவியை இருக்கும்போது அதன் அடித்தளமே உங்களுக்கு தெரியும், அது உண்மை. ஆகவே அடுத்த நிலையை பார்ப்போம். உங்களுடைய வயதிலிருந்து சரி, ஸ்மால் குரூப் ஸ்டடி செய்தேன், மிகவும் அருமையாக இருந்தது, இவ்வளவு நானும் செய்து கொண்டு வந்தேன், இனிமேல் லார்ஜ் குரூப் ஸ்டடி செய்ய போகின்றேன், யூனிவர்சிட்டி டைமில் பலரும் இருந்து செய்ய போகின்றோம் குரூப் குரூப்பாக, அதிலும் வெற்றி பெறுவோம் என்று தெரிகின்றது, ஏனென்றால் அந்த பயிற்சிகள் இருக்கு. அதுக்கு அடுத்த நிலையை நீங்கள் யோசிக்க வேணும் அம்மா, மற்றைய மாணவர்களை விட. அது என்ன? பிரபஞ்சம், யூனிவர்ஸ், பிரபஞ்ச சக்தி தான் எல்லாவற்றையும் இயக்குகின்றது, அந்த பிரபஞ்ச சக்தி தான் கடவுள், பாபாஜி எல்லாம். அப்ப இந்த சின்ன குரூப்பிலிருந்து பெரிய குரூப்புக்கு போக அது உதவி செய்யும் என்று நீங்க உலகியலில் தெரிந்து வைத்திருக்கின்றீர்கள் அம்மா, 16 வயது மாணவியே. அதற்கு அடுத்த ஒரு நிலை உங்கள் கையில் இருக்கின்றது, கிரியா யோகா மாணவியாக பிரபஞ்சம், அதற்கு ஒரு பெயர் சிவன், பாபாஜி. அவர்களிடம் தொடர்பை வையுங்கள், அது அந்த பெரிய குரூப் என்று நீங்கள் சொல்லும் அந்த ஸ்டடியை விட பிரபஞ்சத்தில் இருந்து படித்தீர்கள் என்றால் எல்லாமே உங்களுக்கு கிடைத்துவிடும், அது நீங்களும் பாபாஜியும், நீங்களும் சிவனும். அது உங்களுக்கு மாத்திரம்தான் முடியும், மற்ற மாணவர்களுக்கு இயலாது, ஏனென்றால் அவர்களுக்கும் முடியும், இந்த வழி நின்றால் மாத்திரம். ஆகவே அதை சிந்தித்து நீங்கள் செயல்பட்டால் நான் நிச்சயமாக கூறுகின்றேன், 4 வருடத்தில் நீங்கள் ஒரு பெரிய நிலையில் பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேறுவீர்கள். அதான் சூட்சுமம், செய்து பாருங்கள். மீண்டும் ஏதும் கேள்விகள் இருந்தால் கொண்டு வாருங்கள், நாங்கள் விடை காண்போம். ஆகவே இந்த வயது பிள்ளைகளுக்கு இன்னும் 2 மாதத்தில் பலருக்கும் இந்த பல்கலைக்கழக வாழ்க்கை தொடங்கப் போகின்றது. கிரியா மாணவிகளுக்கு, சிவனடியார்களுடைய குழந்தைகளுக்கு, எல்லோரும் சிவ வழி பாபாஜி வழி நில்லுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். ஓம் கிரியா பாபாஜி, ஓம் ஓம் சிவாய நமா. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். சங்கம் நீளமாக போய்விட்டது, நேரத்தை கவனிக்கவில்லை. இருப்பினும் இறைவன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவன் ஐயா.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வளமை போல கேள்வி பதிலளுக்குரிய சத்சங்கமாக, சைவ சித்தாந்த கேள்வி பதிலளுக்குரிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் இன்று வந்த கேள்விகள் இரண்டுக்கும் சிறப்பான பதில் கிடைக்கப்பெற்றது. அதை நாங்கள் உள்வாங்கினோம். அதை மீண்டும் காணொளியில் கேட்டு எல்லோரும் திரும்பவும் உள்வாங்க வேண்டும். என்னை பொறுத்தவரையும் நான் இன்று உள்வாங்கிய விரிவாக்கள் மீண்டும் சுருக்கமாக கூறலாம் என நினைக்கின்றேன். முதலாவது சாதாரண கேள்வி, அருவம் உருவம் அருவுருவம், அதாவது தொழில்களை ஆற்றுவதற்காகத்தான் என்ற கருத்தும், உடல் எடுப்பதற்கு காரணம் ஐந்தொழில்களை ஆற்றுவதுதான் என்ற என்பதும், படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளல் பற்றியும் அதனுடைய விளக்கமும், பாபாஜி உயரிய சுரூப நிலையை அடைந்தார் என்பதும், பாபாஜி வருவதன் நோக்கம் ஆன்மாக்களை காப்பாற்றுவதற்கு என்பது பற்றிய விளக்கம், கிரியா சாதலுக்கு சைவ சித்தாந்தத்தையும் பாபாஜியின் தெய்விய குரலையும் கொடுத்த பற்றிய விளக்கம், இறைவனின் வெளிப்பாடுகள் பற்றிய விளக்கப்பட்டமை பற்றி முதலாவது கேள்விக்கு சுருக்கமாக சில விடயங்களை உள்வாங்கக்கூடியதாக என்னால் முடிந்தது. இருப்பினும் காணொலியை கேட்டு மீண்டும் மீண்டும் அதை கேட்கின்றேன். அடுத்து இரண்டாவது கேள்விக்குரிய பதிலும் உள்வாங்க முடிந்தது. அதாவது பல்கலைக்கழகம் ஒவ்வொன்று போது ஏதாவது அறிவுரை எப்படி பெறலாம் எப்படி வெற்றி பெறலாம் என்ற கேள்விக்கும், பாபாஜி முதலாவது பாபாஜியை காணலாம் என்ற சுருக்கமான தெளிவான பதிலும், இரண்டாவது பாபாஜி ரெண்டு விதமாக தொடர்பு கொள்ளலாம் என்ற கருத்து, தூள நிலையிலிருந்தும் மந்திரத்தின் மூலம் சூக்ம நிலையிலிருந்தும் திருவருள் சக்திக்குள் செல்ல வேண்டும் என்றும், அதற்குள் ஊன நடனம் ஞான நடனம் பற்றிய முதும், அடுத்து பதட்ட நிலையிலிருந்து விடுவதற்கு 18 ஆசனங்களை தொடர்ந்து செய்தல் என்ற கருத்தும், ஆக உடலை வைத்து பார்த்தல், அதாவது சற்குருவையும் பரம்பொருளையும் வைத்து செயல்படும் போது சாத்தியப்படும் என்ற உண்மை தெளிவாக உணரக்கூடியதாக இருந்தது. படிப்பில் எப்படி வெற்றி பெறலாம் என்பதற்கு முதலாவது முயற்சி செய்தல் வேண்டும் என்பதும், அடுத்ததாக பிரபஞ்ச சக்தியை பற்றி அறிதல், அதாவது பாபாஜியும் சிவனும் இதன்படி வெற்றி கிடைக்கும் என்று தெளிவான கருத்துக்கள் கிடைக்கப்பெற்றது. எனவே இந்த கருத்துக்களை வைத்துக்கொண்டு மீண்டும் காணொலியை கேட்டு திரும்பவும் அதை சாதனைகளை ஊட்டுவதற்கு பயன்படுத்துவோம். அடுத்து சற்சங்க முடிவில் உங்கள் 2 நிமிடங்கள் எனக்கு தர படியும் கேட்டுக்கொண்டேன். நன்றி. ஓம் ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம ஓம்
ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. இப்படி ஒரு ஒரு நீளமான சத்சங்கத்தில் மிகவும் குறுகிய நேரத்தில் உங்களால் முடிந்த அளவு சுருக்கத்தை கொடுத்திருக்கின்றீர்கள். இறைவனையா பாபாஜி பெரம்பொருளின் உதவியுடன் தான் அது உங்களால் அல்ல. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்
ஓம் கிரியா பாபாஜி நம
ஓம் சிவாய நம
ஓம் சிவாய நம.
இன்றைய சத்சங்கம் வழக்கம் போல் மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு சிறப்பான முறையில பாபாஜியினுடைய கருணையாலும் அவர் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சத்சங்கத்தினுடைய சார்பாகவும் சிறப்பா அந்த பதில் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம உணர்வு நிலையில வந்தாதான் ஒத்துக்க முடியும். பார்த்த அளவுல ஒத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது வரும், இப்படியே போயிட்டு இருக்கக்குள்ளதான் உணர்வு நிலை வரும். கடந்து கடந்து போயிட்டு இருக்கக்குள்ளதான் நம்ம கடக்க வேண்டிய இடம் நம்ம வரும். அந்த இடத்துல போய் நின்றுட்டா இந்த கேள்வி வராது, ஆஃப் ஆயிடும். அதனால கேள்விகள் வரணும், அதுக்கு பதில் அவரு எப்படியா திரட்டி கொடுப்பார், அதுல எந்த ஒரு. அதே போல ஏன் மனித சட்டையின்றி இறைவன் வரணும் என்ற ஒரு கேள்வி சிறப்பா கேள்வி, அது வரணும். ஏன் மனித சட்டை ஏந்தி வந்தாருன்னா, இறைவன் சில இடத்துல வராருன்னா, சட்டை ஏந்தி வராதுக்கு முன்னே பல கருணைய அடிப்படையில பல கருணைய செஞ்சிட்டு இருக்காரு இறைவன். நமக்கு ஒண்ணு கூட அதுல புரியல, தெரியல, புரியலன்றத விட தெரியவே இல்லை, யாராலையும் அது உணர முடியாது. எப்ப அது உணர முடியும்னா, அவரோட நம்ம ஒன்றி அந்த அன்பு அடிப்படையில கிட்டக்க போக்குள்ளதான் அதை உணர முடியும். அப்படி உணர்ந்து போனவங்க தான் அருளாளர்கள். அப்படி போன பிறகு எதுவுமே அவங்களால பேச முடியல. அப்படி இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தனாலதான் அவர் சட்டை ஏங்கி எடுத்து வந்து அவங்க திருவிளையாடல அவர் செஞ்சு காட்டினார். உலக மக்கள் நம்புறதுக்காகவும், இவங்க அன்பு மேல வச்சு கேட்டிருந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறதுக்காகவும் அவர் சட்டை ஏங்கி வந்து சில விஷயங்களை அவர் நடத்தியிருக்காரு. பல அருளாளர்களுக்கு பல விதமா நடத்திருக்காரு இறைவன். அந்த வகையில நீங்க கேட்ட கேள்விக்கு அருமையான முறையில இந்த சத்சங்கத்துல பதில் வந்திருக்கு. விரிவா நான் எல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் சார் பேசிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு கேள்வி வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இப்படி கேள்வி கேளுங்க, எப்பயாவது ஒரு இடத்துல அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முடிவு நிற்கும், கண்டிப்பா நிற்கும். அப்ப வந்து உங்களுக்கு வேற மாதிரியான உணர்வு வந்து வேலை செய்யும். அந்த உணர்வுக்குள்ள ஒரு உண்மை தெரியும், அந்த உண்மைக்குள்ள இறைவனை நீங்க காண்ற ஒரு ஒரு வாய்ப்பை வந்து அவரு அருள்வார். அப்படிதான் அருளாளர்களுக்கு அருளாளர்களுக்கெல்லாம் அவரு செஞ்சு காட்டியிருக்காரு. அந்த வகையில இன்றைய சத்சங்கம் சிறப்பு அடைஞ்சதுக்கு பாபாஜிக்கு நன்றி. இன்னும் சிறப்படைய அவரை பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
நன்றி நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. மூன்றும் கார்த்திகேயன் ஐயா, அதை ஒருபடி மேலென்றுதான் என்னுடைய நிலையில் நான் சொல்கின்றேன். பாபாஜி பெரம்பொருளின் உதவியினால் அதை சூட்சுமமாகவும் தூளமாகவும் சொல்லியிருக்கின்ற ஒவ்வொருதருடைய அறிவுத்திறனிலிருந்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்வோம். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம.